சு வெங்கடேசன் அவர்களின் வீரயுக நாயகன் வேள்பாரி. 52 அத்தியாயம். களை கட்டியது கூத்து. திசையெங்கும் இருந்து பரம்ப மலையை நோக்கி அணி அணியாய் மேலேறினர் பாணர்கள். கூத்து தொடங்கும் முன் தங்களின் பறைகளை நெருப்பிலே சூடேற்றினர். சூடேற்றிய பறையை இழுத்தடித்ததும் ஓசியின் வழி நெருப்பே பரவியது. வைப்பூரை எரித்த நெருப்பு, அருகன்குடியை அழித்த நெருப்பு, யவன நாவாய்களை விழுங்கிய நெருப்போ, கலந்தூறும் கணனற்ற நெருப்போ, அந்நெருப்பே பாடலாய் மாறியது. நெருப்பின் பாடலே இரவெங்கும் ஒலித்தது. பரம்பின் வீரர்கள் நால்வரின் வாயிலிருந்து உமிழப்பட்ட பொறித்துகளை இப்பொழுது நிலமெங்கும் பாணர்கள் உமிழ்ந்து கொண்டிருந்தனர். பாய்மரங்களை விட உயரத்தில் பறந்து கொண்டிருந்த பாண்டியனின் புகழ் மீது பற்றி எறிந்தது நெருப்பு. கருகி உதிரும் புகழின் சாம்பல் ஏந்தி வழியெங்கும் பாட்டிசைத்தனர் அகவன் மக்கள். நீரின் மீது ஆடிய நெருப்பின் நடனத்தை நிலமெங்கும் ஆடிக்கழித்தனர் கூத்தர்கள். வணிகர்களின் அச்சு ஒடிவது ஏதோ ஒரு வகையில் மக்கள் எல்லோருக்கும் பிடித்திருந்தது. அதனாலேயே இச்செய்தி மக்களின் செய்தியாக மாறியது. சேரனும் சோழனும் கூட இக்கதை பாடலை அவையில் பாட சொல்லி கேட்டனர். வேந்தர்களில் முதல் நிலையை அடைந்துவிட்டதாக செருக்கிக் கொண்ட பாண்டியனின் எரிந்த கதை இன்பத்தை சுரந்தது. பாண்டிய இளவரசனின் மனவிழாவில் நிகழ்ந்த கூத்துகள் எல்லாம் இப்பொழுது நிலமெங்கும் கேலி கூத்தாய் நிகழ்ந்து கொண்டிருந்தன. செல்வத்தின் கருநிழலில் கால்மிதித்து ஆடினர் கலைஞர்கள். ஓடோடிகளும் நாடோடிகளும் தமக்கான பாடலை தமது நரம்பெடுத்து மீட்டனர். ஆக்கத்தில் கிடைக்கும் இன்பம் அழிவிலும் கிடைக்கும், இவ்வழி தற்செயல் என்றுதான் எல்லோரும் நம்பினர். ஆனால் முற்றிலும் எரிந்த தீயிலிருந்து எரியாமல் வெளிவந்தது உண்மை. இது தற்செயல் அல்ல, தாக்குதல் என்று தெரிய வந்தது. தாக்கியது துறையர் கூட்டம் என்பது அறிய வந்தது. உடன் இருந்தது பரம்பு மக்கள் என்பதும் புரிய வந்தது. அவ்வளவு காலமும் பரவிய நெருப்பை பற்றிய கதை இப்பொழுதுதான் நெருப்பாய் பரவ தொடங்கியது. வேள்பாரியின் சீற்றம் கடல் தொட்டு திரும்பியதென்று தென்பறை முழங்கினர் பாணர்கள். நெருப்பை விட வேகமாக பரவக்கூடியது கதை. நெருப்பை விட அதிகமாக சுடக்கூடியது கதை. நெருப்பு கொண்டும் எரிக்க முடியாதது கதை. எனவே இக்கதை பரவுவதை தடுக்கவோ எரிவதை நிறுத்தவோ சுடுவதை மறைக்கவோ யாராலும் முடியவில்லை. இந்த நெருப்பை நீர் கொண்டு அணைக்க முடியாது. ஏனென்றால் இந்த நெருப்பே நீரின் மீதுதான் எரிய தொடங்கியது. கடைசி வரை நீரின் சாட்சியாகவே எரிந்து தணிந்தது. வெஸ்பானியனின் உடலில் படர்ந்த தீயை அணைக்க எவ்வளவு முயன்றும் முடியவில்லை. நதியிலே தள்ளிவிட்டு காப்பாற்றிவிடலாம் என்று நினைத்து நெருப்போடு நீருக்குள் தள்ளினர். அவன் நீரில் விழுந்த சில கணங்களில்தான் எரிந்து கொண்டிருந்த ஹிப்பாலஸின் நாவாய் வெடித்து சரிந்தது. வெஸ்பானியன் எரிந்து மூழ்கினானா மூழ்கி எரிந்தானா என்பது தெரியாமலே போய்விட்டது. எண்ணில் அடங்காத முத்து பெட்டிகள் ஏற்றப்பட்ட நாவாய் அது. ஒவ்வொரு வணிகனும் பெரும் மகிழ்வோடு கணக்கில்லாத பொருட்களை வாங்கி காலம் நிறைத்து புறப்படும் வேளையில் நெருப்பு நடனம் நிகழ்ந்ததால் களத்தில் இருந்த பொருட்களின் அளவு கணக்கிட முடியாததாக இருந்தது. சந்தை அழிந்த கதையை வழித்தடங்கள் மறக்காமல் எடுத்து சென்று விடுகின்றன என்பார்கள். இப்பொழுதும் அதுவே நடந்தது. ஒரு துறைமுகம் முழுமுற்றாக அழிந்த கதையை கடல் வழி பயணித்த கலங்கள் எல்லாம் எடுத்து சென்றன. நாவாய்கள் ஒதுங்கும் துறைமுகமெங்கும் வைப்பூரின் கறிக்கட்டைகள் கரை ஒதுங்கின. கடல் இருக்கும் வரை இக்கதை இருக்கும். பாம்பின் தலையை நசுக்குவதைப் போல வைகையின் தலையில் இருந்த துறைமுகத்தை நசுக்கி அழித்தான் வேள்பாரி என்ற வரலாறு நிற்கும். வரலாறு எங்கும் கேட்டிராத கதையாக இது இருந்ததற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். அது உலகம் இதுவரை கேட்டிராத செய்தி. நீரின் மீது நெருப்பு 3 நாட்கள் நின்று எரிந்தது என்னும் செய்தி. எனவே அது பாணர்களின் கற்பனையை தாண்டிய கருப்பொருளாக இருந்தது. எரிபொருளே கருப்பொருளானதால் நிற்காமல் எரிந்தது. கடும் சொற்கள் பற்றி எரிய, சுடும் சொற்கள் பற்றி எரிய, எரியும் நெருப்பு சொல்லெனச் சுட்டது. பாடும் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கதையை பாடுகிறான். உண்மையில் என்னதான் நடந்தது என்பதை அறிய அளவற்ற ஆர்வத்தோடு இருந்தான் பாரி. மழை காலம் முடிந்ததும் நிலமெங்கும் இருந்து பாணர்கள் பரம்பிற்கு மலையேற தொடங்குவது வழக்கம். இவ்வாண்டும் அப்படியே. பரம்பின் தாக்குதலை எழும் அலைகளும் வீசும் காற்றும் எங்கும் பேசிக் கொண்டிருக்க துள்ளி குதித்து மலையேறினர் பாணர்கள். நாள் தவறாமல் எவ்வியூரில் கூத்து நிகழ்ந்தது. கிணை கொண்டு பாடும் கிணையர் கூட்டம்தான் வைப்போரின் கதையை எவ்வியூருக்கு வந்து முதலில் பாடியது. இத்தாக்குதல் இவ்வளவு பெரியதாக நிகழ்ந்துள்ளது என்பதை பாரி உள்ளிட்ட அனைவரும் அன்றுதான் அறிந்தார்கள். கிணையர் குளத்துக்கு கிழவன்தான் வைப்போரின் பெருமையை சங்கூதும் குரலில் இழுத்து பாடினான். வைகையின் வாய்முகப் பகுதி கடலை முத்தமிட்டு முத்தமிட்டு பின்வாங்கும் அதன் அழகு, கலங்கள் வந்து நிற்கும் வரிசையை ஒருபோதும் சேதப்படுத்தாத காற்று, பாண்டியனின் மகுடத்தில் ஒளிரும் பொன்னிற கல் அது என்று அதன் பெருமையை சொல்லி முடித்ததும் இளங்கிணையின் களம் இறங்கினார். அவன் இறங்கியதும் கிணையர்க்குள் ஆடுவன் கூட்டம் உள்ளிறங்கியது. ஆண்களும் பெண்களும் சுழ வளம் வந்தனர். கிணைப்பறையின் ஒளி குறிப்பு அவர்களுக்கான நுணுக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்தது. காலம்பன் பாரியின் இடப்புறம் அமர்ந்திருந்தான். ஏதோ ஒரு கூத்தினை பார்க்கின்றோம் என்ற எண்ணத்தில்தான் அவன் அமர்ந்திருந்தான். அந்த கூத்தின் நாயகன் அவன்தான் என்பது தொடக்கத்தில் புலப்படவில்லை. நெருப்பின் அகன்ற வாய்க்கலங்களை மென்று தின்ற பொழுது பல்லுக்குள் சிக்கிக் கொண்ட பாய்மரத்தினை ஒடித்து உள்ளே தள்ளினான் காலம்பன் என்றான் கிணையன். கேட்டுக்கொண்டிருந்த காலம்பன் அதிர்ந்து உட்கார்ந்தான். கூட்டம் எழுப்பிய உற்சாக ஒளி விண்ணை தொட்டது. தாங்கள் பாடும் கதையின் நாயகன் தங்களின் கண்முன்னால் உட்கார்ந்திருக்கின்றான் என்பது கிணையர்களுக்கு தெரியாது. வீரனின் வாழ் கலைஞனின் சொல்லாக மாறினால் என்னவாகும் என்பதை முதன்முறையாக பார்த்து கொண்டிருந்தான் காலம்பன். எரி ஒளியால் எண்ணற்ற வீரர்களின் உடல்களை செருகியபடி தோளிலே தூக்கி வந்த காலம்பனின் உடல் வாயினை இளங்கிணையின் பாடிய பொழுது கூத்தரங்கு அதிர்ந்தது. எழுந்த பேரோசை கிணைப்பறையின் ஓசையை விஞ்சியது. அகல விரித்த கையால் ஒரு முகப்பறையை ஓங்கி அடித்து பேரொளி எழுப்புவதைப் போல தனது தொடையில் அடித்து ஒளி எழுப்பினான் பாரி. ஆடுவன் கூட்டம் தாக்குதலின் வலிமையை வர்ணிக்க தொடங்கிய பொழுது பாரியால் இருக்கையில் உட்கார முடியவில்லை. காலம்பனின் வீர செயல் பரம்புக்குடிகளுக்கே பாடம் சொன்னது. இசையும் கூத்தும் உச்சியில் ஏறி நிற்க பரிமாறப்படும் தாக்குதலின் விவரங்கள் கூத்துக்களத்தை போர்க்களமாக்கின. சீறி எழும் சினம் கொண்டு பகை முடிக்கும் ஒற்றை சொல்லோடு பாடலை முடித்தான் இளங்கிணையன். கூத்து கேட்டவர்களின் ஆவேச உணர்ச்சி எல்லையற்றதாக இருந்தது. கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த திரையர்கள் கண்ணீர் பெருக பார்த்திருந்தனர். தங்கள் குலத்தலைவனை பற்றி பாடப்படும் முதற் பாடல் அது. காலம்பன் உறைந்து நின்ற பொழுது எதிரில் வந்து வணங்கி நின்றான் பாரி. பாடிய கிடையர்களுக்கு தங்களது கதையின் நாயகன் இவன்தான் என்று அப்பொழுதுதான் புரிய தொடங்கியது. காலம்பனை கண்டுகொண்டு பார்த்ததும் தாங்கள் செய்த தவற்றை உணர்ந்தனர். காலம்பனை விரிந்த மார்பன் என்று தவறாக பாடிவிட்டோம். இவன் விரிந்த மார்பன் அல்லன். எதிரி தன் இரு கையை எவ்வளவு விரித்து வந்தாலும் அடங்கா மார்பன் என்று சொல்லி மறு பாடலை தொடங்கினான் இளங்கிணையன். இப்படி தொடங்கிய கூத்து எதுவும் விடியும் வரை முடிவதில்லை. மறுநாள் இன்னொரு பாணர்குழு வந்து சேரும். மீண்டும் வைப்போர் பற்றி எரியும். கடலில் கலந்த நாவாய்களின் சாம்பல் கதையெங்கும் மிதக்கும். இடுக்கையும் முடுக்கையும் அந்தரியும் ஆகுலியும் உருமியும் முழவுமாக கருவிகளின் முழக்கத்துக்கு ஏற்ப வைகையின் நெருப்பு வடிவு கொள்ளும். எவ்வியூர் மக்களுக்கும் வந்து சேர்ந்த துறையர் கூட்டத்துக்கும் பெரும் துன்பத்தில் இருந்து மேலேற வேண்டிய தேவை இருந்தது. அந்த தேவையை கூத்துக்களே இட்டு நிரப்பின. நாட்கள் நகர்ந்தன. திரையர் குடி பரம்பு குடியானது. திரையர் குலத்தின் மூத்த பெண் ஒருத்தி கூடை நிறைய பழங்கள் கொண்டு வந்து கொற்றவையின் முன்னால் பரப்பினாள். வழிபாடு தொடங்கப் போகும் முன் நடக்கும் சடங்கு இது. வைக்கப்பட்ட பழங்களுக்கு எல்லாம் குல நாகினி கண் திறக்க முயன்ற பொழுது தேக்கன் தடுத்தான். கண் திறக்காத பழங்களே திரையர்களை கொண்டு வந்து சேர்த்தது என்றான். குலநாகினிக்கு புரிந்தது. கூட்டத்துக்குள் இருந்த அளவனை அருகில் வர சொன்னாள். ஏனென்று அவனுக்கு புரியவில்லை. தாங்கு எப்படி அருகில் வந்தான்? அள்ளி முத்தமிட்டாள் குலநாகினி. ஏனென்று திரையர்களுக்கு புரியவில்லை. அளவனின் கண்ணில் நீல வளையம் பூத்து அடங்கியது. ஒற்றவையை வணங்கி மண்ணெடுத்து காலம்பனி நெற்றியில் பூசினாள் குளநாகினி. குளவையொளி பெருகி மேலேறியது. பறவைகளின் படபடப்பையும் மீறி வெளிக்கேட்டது தேவ வாக்கு விலங்கின் குரல். ஓசைகள் அடங்கியதும் பரம்பின் ஆசான் அறிவித்தான், வழக்கமாக 16 குளங்களுக்காக நடைபெறும் கொற்றவை கூத்து அடுத்த முறை 17 குளங்களுக்காக நடைபெறும். ஆனால் தேவ வாக்கு விலங்கு பழமெடுத்து கொடுத்து தொடங்கும் கதையல்ல திரையர்களின் கதை, தேவ வாக்கு விலங்கையை எடுத்து கொடுத்து தொடங்கும் கதை என்றான். கூட்டத்தின் குளவை ஒளி காட்டை கிட்டித்தது. திரையர்குல பெண் ஒருத்தி உடல் சிலிர்த்து ஆடத் தொடங்கினாள். தூதுவையை நினைவோடு அருளாட்டம் தொடங்கியது. உருமிகள் நரம்பினை முறுக்கின. அவள் ஆடும் பரப்புக்கு ஏற்ப கூட்டம் விலகி கொடுத்தது. நேரமாக ஆட்டத்தின் ஆவேசம் உச்சம் கொண்டது. கைகளை திருகி முறுக்கி தலை சுற்றி நிமிரும் அவளின் முகம் எதிர்கொள்ள முடியாததாக இருந்தது. பொழுதாவதை உணர்ந்து ஆடுபவளை நிலை கொள்ள செய்ய கோலநாகினி களம் இறங்கினாள். திரையர்குல பெண்களின் உடல் வாக எளிதில் அடக்க முடியாதது. உயரத்திற்கும் உறுதிக்கும் இணையற்றது. அதுவும் அருள் இறங்கி ஆடும் பெண்ணை அணைத்து நிறுத்த எவரால் முடியும்? எவ்வளவு முயன்றும் குலநாகினியால் எதுவும் செய்ய முடியவில்லை. கொற்றவை கூத்தின் பொழுது மற்ற குலப்பெண்கள் 2-3 பேர் அருள் இறங்கி ஆடினாலும் இறுதியில் அடக்கி நிறுத்துபவள் குலநாகினி. தோற்றத்திலும் உடல் வலுவிலும் இணையற்றவளான பரம்பின் மூதாய் குலநாகினி. திரையர் குலத்தின் ஒற்றை பெண்ணை எது செய்தும் நிறுத்த முடியவில்லை. பார்த்து கொண்டிருந்த வேளிர் குலப்பெண்களுக்கு வேர்த்தது. உருமியின் நீளோசையும் உருண்டோடும் குலவையொளியும் சூழலின் ஆவேசத்தை அதிகமாக்கிக் கொண்டிருந்தன. நிலைமையை எப்படி கைகொள்வது என்று யாருக்கும் புரியவில்லை. பாரியின் எண்ணங்கள் எங்கெங்கோ போய் திரும்பிக் கொண்டிருந்தன. குலங்கள் தாங்கள் அழிந்த கதைகளோடு களமிறங்கிவிட்டால் அவர்களை ஒருபோதும் ஆற்றல் கொண்டு நிறுத்த முடியாது. அவர்களை நிறுத்துவதற்கான வழியை கதைகளுக்குள் தான் கண்டறிய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அருகிலிருந்த ஆதினி சொன்னாள், சூழிவெளினை வணங்கி ஆண் வெற்றிலையை கொண்டு வந்து அரங்கில் வையுங்கள். ஆவேசம் தனிந்து அமைதி அடைவாள் தூதுவை என்று குரல் கேட்டு அதிர்ந்தான் பாரி. செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருந்த அரங்கம் ஆதினியின் குரலை இருக்க பற்றியது. சிறிது நேரத்தில் ஆண் வெற்றிலையை கொண்டு வந்து பாரியின் கையில் கொடுத்தனர். சூழிவேலினை நினைத்தபடி அரங்கின் நடுவே ஆண் வெற்றிலையை வைத்து வணங்கி நின்றான் பாரி. ஒற்றவையின் முன்னால் அடங்கி அமர்ந்தாள் தூதுவை. புதிய மரபுகள் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றன. குளங்கள் அழிபட்டு பரம்புக்கு வந்து சேர்ந்த பொழுது இப்படித்தானே நம் முன்னோர்கள் மரபுகளை உருவாக்கியிருப்பார்கள் என்று பெரியவர்கள் பேசிக் கொண்டனர். மலை மக்களின் எந்த ஒரு குடியும் இனி தனித்து வாழ முடியாது. குடிகளை இணைத்து நாடாக்காமல் விட்டுவிட்டோம். நாட்டின் அமைப்புகளை உருவாக்காமல் இனி எக்குடியும் தப்பிழைக்காது என்ற எண்ணங்கள் உருவான பொழுது தப்பிழைத்த குடிகள் எதுவும் இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது. பரம்பு மட்டுமே நமக்கு மிஞ்சியுள்ள ஒரே இடம். இதனை என்றென்றும் காத்து நிற்பர் இம் குல வழியினர் என்று ஆவேசம் கொண்டு சூளுரைத்தான் காலம்பன். சேரனின் அவையிலும் வைப்போர் எரிந்த கதை பாடப்பட்டது. ஒதியம் சேரலின் கன்னங்கள் பூரிப்பில் சிவக்கும் அளவிற்கு வைப்போர் நெருப்பு சுகம் கொடுத்தது. குளிருக்காக நெருப்பை அணைத்து மகிழ்வதைப் போல மகிழ்வுக்காக நெருப்பை இடைவிடாது அணைத்து கிடந்தான் ஊதியன். குரல்வாய் பாணர்களின் போட்டி பாடல்கள் நாள்தோறும் நடந்தன. கூலங்கள் எரிவதைப் போல கலங்கள் எரிந்தன என்றான் ஒருவன். நீரிலே மூழ்கும் வேளத்தின் கருமையேறிய முதியனைப் போல கருகிய நாவாயின் அடிமரங்கள் ஆற்றிலே புதைந்தன என்றான் மற்றொருவன். பாண்டியனின் பதாகையில் பறந்து கொண்டிருந்த மீன்கள் எரிந்த நெருப்பின் சூடு தாங்காமல் ஆற்றிலே செத்து மிதந்து கொண்டிருந்தன என்றான் இன்னொருவன். கடைசி ஆள் கவிதையை முடித்தான், பாண்டியன் இனி சுடப்பட்ட மீன் என்று. மறுநாள் கூத்து கலைஞர்கள் உள்ளே நுழைந்தனர். பொருட்கள் ஏற்றப்பட்ட கலங்களில் பற்றிய நெருப்பு என்ன வாசனை கொண்டிருந்தது என்பதை ஒரு பாணன் விளக்கி பாடினான். கலங்களின் வடிவத்தையும் நெருப்பின் வேகத்தையும் பாடுவதை விடுத்து எரிந்த பொருட்களை நினைவுபடுத்தியதற்காக பெரும் பொருளை பரிசாக கொடுத்தான் உதயஞ்சேரல். அதன்பின் வைப்பூரில் எரிந்த நெருப்பின் வாசனை சேரனின் அவையில் நாள்தோறும் மணக்க தொடங்கியது. சந்தனமும் மகிழும் எண்ணற்ற வாசனை பொருட்களும் இருந்த பிற கலங்கள் எரியும் பொழுது எழுந்த வாசனையை விவரித்து கூறின பல பாடல்கள். மிளகும் பாக்கும் கருகிய வாசனையை பாடிய கூத்தனுக்கு அள்ளி வழங்கினான் சேரன். அரிசந்தனமும் இலவங்கமும் பாதி எறிந்து மூழ்கிய பொழுது எழுந்த வாசனை பற்றி மிக நுட்பமான குறிப்பை பாடினி ஒருத்தி பாடினாள். அவளுக்கு உதயஞ்சேரல் கொடுத்த பரிசு பொருட்கள் பற்றி தனி பாடலே உருவாயிற்று. சேரனின் தலைநகரான வஞ்சி முழுக்க வைப்பூரின் வாசனையே மிதந்தது. ஆனாலும் உதயஞ்சேரலுக்கு ஆசை அடங்கவில்லை. ஒரு கட்டத்தில் கூத்தர்களின் வாய்மொழி சலிக்கவே வணிகர்களின் நேரடி கதறல் அவனுக்கு கூடுதல் மகிழ்வை கொடுத்தது. துறைமுகத்தில் வந்து இறங்கும் ஒவ்வொரு வணிகனும் ஒவ்வொரு கதையோடு வந்திறங்கினான். பெரு வணிகன் என்று இருமாப்பு கொண்ட பலரின் கதை வைப்பூரோடு முடிவுக்கு வந்தது. சாத்துக்களின் தலைவன் சூழ்கடல் முதுவன் இனி எந்த துறையிலும் தலை நிமிர்ந்து நுழைய முடியாது. அது மட்டுமல்ல, பாண்டியனுக்கு பெண் கொடுத்ததால் சாத்துக்களின் தலைவனுக்கு இந்த கதி என்பது கடல் போல் நிலை கொண்டு விட்டது. அழிந்த நாவாய்களுக்கும் கலங்களுக்கும் உரிமையாளர்கள் இழப்பை பற்றி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட இழப்பு அளவிட முடியாததாக இருந்தது. எல்லாம் அழிந்தது என்று பல வணிகர்கள் கதறியபடி கடலுக்குள் சென்றனர். ஒவ்வொருவரின் கதையையும் கேட்டு உள்ளுக்குள் மகிழ்வோடு அரண்மனை திரும்பினான் உதயஞ்சேரல். துறைமுகம் வந்துருங்கிய வணிகர்கள் எல்லோரும் அழிந்த கதையை தான் சொன்னார்கள். யவன கப்பலில் பயணம் செய்த மொழிபெயர்ப்பாளன் ஒருவன் அழிந்த கதையை மட்டுமல்லாமல் அழித்தவர்களின் கதையையும் சேர்த்து சொன்னான். அவன் இப்பாலசின் நாவாயில் பணியாற்றியவன். பாண்டிய மன்னனின் பரிசாக முசுகுந்தர் கொடுத்த புதிய அடிமைகளை கப்பலின் மேல்தளத்தில் ஏற்றியதிலிருந்து அவன் கதையை தொடங்கினான். நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான். கதை கேட்ட உதயஞ்சேரலின் செவிகளில் பொறி துகளை உமிழ்ந்தவன் அவன்தான். வாய்ப்பிழந்து கேட்டு மகிழ்ந்த உதயஞ்சேரல் வாய்மூடி அமைதியானான். பாரிதான் இவ்வளவையும் செய்தான் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அதன்பின் உதயஞ்சேரல் யாரிடமும் கதை கேட்கவே இல்லை. ஆனாலும் அதுவரை அவன் கேட்ட கதைகள் எல்லாம் அவனை சும்மா விடவில்லை. வைப்பூரில் எரிந்த நெருப்பின் சூடு வஞ்சி மாநகருக்கும் பரவியது. நெருப்பு சுடத் தொடங்கியது. பரம்பு மலை இருக்கும் இடத்துக்கும் வைப்பூர் இருக்கும் இடத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நிலப்பரப்பால் தொடர்பே ஏற்படுத்திக் கொள்ள முடியாத பகுதியையே முற்றிலும் அழித்துள்ளான் வேள்பாரி. அதுவும் சின்னஞ்சிறு படையை மட்டுமே அனுப்பி நாள்தோறும் சேரன் கேட்ட கதைகள் புதிய புதிய சான்றுகளை அவனுக்குள்ளே இருந்து எடுத்து கொண்டிருந்தன. ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே எரிய தொடங்கினான். பதற்றம் கூடியது. பரம்பு மலை நோக்கி பாதையை உருவாக்கும் திட்டம் ஏறக்குறைய முடியும் தருவாயில் உள்ளது. ஒன்று இரண்டல்ல, பல முனைகளிலிருந்தும் அடர் காட்டை கிழித்து சேர வீரர்கள் உள் நுழைந்தனர். ஏற்கனவே வகுத்த திட்டப்படி படைகள் புறப்பட வேண்டிய நாள் மிக அருகில் இருக்கிறது. ஆனால் படுக்கையில் கிடந்த உதயஞ்சேரலின் உடல் சூடு அளவிட முடியாததாக இருந்தது. கதை கேட்டு மகிழ்ந்தபடி இருந்தான் செங்கண சோழன், பேரரசர் சோழவேளனின் மகன். முதலில் அவனுக்குத்தான் பொறுசுவையை பெண் கேட்டனர். எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று சோழவேழ நம்பியிருந்த பொழுதுதான் குலசேகர பாண்டியன் முத்துக்களை உருட்டிவிட்டு விளையாடத் தொடங்கினான். சூழ்கடல் முதுவனின் சொற்கள் உருளும் முத்துக்களை மிதித்து சரிவு கண்டது. மன ஒப்பந்தம் பாண்டியர்களோடு என்று ஆனது. உள்ளுக்குள் அவமானத்தை உணர்ந்தபடி இருந்த சோழவேழன் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இயல்பிலேயே தங்களை விட சேரர்களும் பாண்டியர்களும் வலிமையோடு இருக்கின்றனர் என்று அவனுக்கு தெரியும். அந்த வலிமைக்கு முக்கிய காரணமாக வணிகமும் இருந்தது. எனவேதான் வணிகர் குளம் நோக்கி அவன் பெண் பார்க்க தொடங்கினான். ஆனால் நிலைமை கைமீறி போய்விட்டது. திருமணம் செய்து வந்து கொண்டே இருந்தது. அவமானங்களை கடக்க பெரும் பாடுபட வேண்டியிருந்தது. மாத கணக்கிற்பட்ட அவமானத்தை வந்து சேர்ந்த ஒற்றை செய்து துடைத்தறிந்தது. நினைத்து நினைத்து மகிழ்ந்தான். ஒரு துறைமுகமே அழிந்ததா மீண்டும் மீண்டும் கேட்டான். கேட்டு கேட்டு மகிழ்ந்தான். தந்தையின் அறைக்குள் நுழைந்தான் செங்கண சோழன். உடன் இருந்தவர்கள் விலகி வெளியேறினர். மகிழ்ந்து கெடுக்கும் தந்தையை பார்த்து மகன் கேட்டான், பாண்டியன் எரிந்ததற்காக இவ்வளவு மகிழ்கின்றாயே, பரம்பு எரிந்தால் எவ்வளவு மகிழ்வாய் என்று. அதிர்ந்தான் சோழவேழன். மகனின் ஆற்றல் அவனுக்கு நன்கு தெரியும். அதனால் தான் இவ்வளவு இளம் வயதில் முடிசூட்ட வேண்டாமா என்று பலரும் தயக்கம் காட்டிய பொழுது புனிந்து செங்கணனுக்கு பட்டம் சூட்டினான். அதிர்ச்சியிலிருந்து மீளாமலே கேட்டான் சோழவேழன், முடியுமா மகனே என்று. இதுநாள் வரை இவ்வினாவிற்கு விடை என்று இருந்தேன், இப்பொழுது அதனை அறிந்து விட்டேன் என்று. எப்படி? நம்மையோ நமது முயற்சியையோ இதுவரை பாரி அறியவில்லை. இனிமேல் அவன் அறியப் போவதே இல்லை. ஏனென்றால் அவனது முழு கவனமும் திசை திரும்பிவிட்டது. அவன் சொல்ல வருவதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். ஏற்கனவே அவமானப்பட்டு நிற்கும் சேரனும் புதிய அவமானத்தோடு நிற்கும் பாண்டியனும் இப்பொழுது ஒன்றிணைவார்கள். பரம்பின் கீழ்த்திசையிலிருந்தும் மேல் திசையிலிருந்தும் இவர்களின் படை நகரும். இரு பெரும் பேரரசுகளின் தாக்குதலை முழுமூச்சோடு எதிர்த்து வலிமையோடு போர் புரிவான் பாரி. சொல்லி நிறுத்தினான் சிங்கன சோழன். கண் இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் சோழவேழன். தலை திரும்பி கருவிழியை உருட்டியபடி சொன்னான், ஆளரவமற்று கிடக்கும் பரம்பின் வடதிசை மலைகளுக்கிடையே நம் படைகள் நகரும் ஓசையை அவன் உணரப்போவது இல்லை என்று. கண் இமைக்காமல் இருந்த சோழவேழன் அப்பொழுதுதான் தலை குலுக்கி நினைவு மீண்டான். நான் தாக்கப் போவது பரம்பின் தலைநகரையோ பாரியையோ அல்ல, சொல்லியபடி இருக்கையை விட்டு எழுந்தான் செங்கனச் சோழன். அவனுடைய சொற்கள் கட்டப்பட்டிருந்த சோழவேழனும் இழுபட்டு எழுந்து அவன் பின்னால் சென்றான். நாட்டை ஆள்பவர்கள் காட்டை ஆள நினைக்கும் மூடத்தனத்தை சேரனும் பாண்டியனும் செய்யட்டும். நான் ஆள்வதற்கு பரம்பில் எதுவும் இல்லை, ஆனால் அடைவதற்கு ஒன்றிருக்கிறது, அதனை அடைவேன் என்று. இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை எனக்கு தெரிவிக்க முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.